மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் துபாய் ஆகாஷ் பிளான்டேஷன் முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனிவர் சி. ரவீந்தர் சிங் அவர்கள் திசு வளர்ப்பு முறைகளும் பயன்களும் என்ற தலைப்பில் உரையாற்றுகிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிலைய இயக்குனர் திரு எஸ். விஜயகுமார் அவர்கள்.
இன்றைக்கு உயிர் தொழில்நுட்பத்தில் திசு வளர்ப்பு அப்படின்னு சொன்னால் அது வந்து இன்னைக்கு உலக அளவில் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு அறிவியல் தொழில்நுட்பமாக பார்க்கப்படுகிறது. இன்னைக்கு வந்து அது மட்டும் இல்லாமல் அழிந்து வரக்கூடிய தாவர இனங்களை பாதுகாக்கிறதுக்கும் அல்லது அதிக விளைச்சல் தரக்கூடிய நல்ல பணப்பயிர்களை அதிக அளவில் உற்பத்தி பண்ணுவதற்கும் நமக்கு திசு வளர்ப்பு ரொம்ப முக்கியமாக பயன்படுகிறது. இந்த தொழில்நுட்பம் இன்னைக்கு வந்து எல்லா விவசாயிகளையும் போய் சென்றடைந்திருக்கிறதா? அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நிறைய கல்லூரிகளில் உயிர் தொழில்நுட்பத்தில் திசு வளர்ப்பு முறை பற்றிய பயிற்சிகள் அதிக அளவில் வழங்கப்படுகிறது. உரிய அளவில் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டு அது வந்து பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கிறதா? இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் நம்ம வந்து பேச போகிறோம். துபாயை மையமாக வைத்து செயல்பட்டு வரக்கூடிய ஆகாஷ் பிளான்டேஷன் நிறுவன முதன்மை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் ரவீந்தர் சிங் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்கிட்ட நம்ம வந்து திசு வளர்ப்பும் அவற்றினுடைய பயன்பாடுகளும் அவற்றினுடைய முக்கியத்துவமும் அது மட்டும் அல்லாமல் இன்னைக்கு சிறுதொழில் மேம்பாட்டில் அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பற்றி நம்ம நிறைய கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நேர்களே, ஐயா வணக்கம். நீங்கள் உங்களை பற்றியும் எப்படி வந்து இந்த துறையில் உங்களுக்கு ஆர்வம் வந்தது?
வணக்கம். என் பேர் முனைவர் ரவீந்தர் சிங். நான் என்னோட ஆரம்ப படிப்பு எல்லாமே வந்து எனக்கு சொந்த ஊர் சங்கரன் கோவில் ஐயநாடார் ஜானகி அம்மாள் கல்லூரி சிவகாசியில் தான் என்னோட இளநிலை முதுநிலை படிப்பெல்லாம் முடிச்சுட்டு என்னோட ஆராய்ச்சி படிப்பு பாரதிதாசன் பல்கலைக்கழகத்திலும் என்னோட மேலாராய்ச்சி யூஜிசியிலிருந்து நான் பண்ணின அந்த ஆராய்ச்சிகள் எல்லாமே கடல் உயிரின உயராய்வு மையம் பரங்கிப்பேட்டை அங்கேயும் நான் வந்து முடித்தேன். இதுவரைக்கும் எனக்கு ஒரு 10 வருட பேராசிரியர் அனுபவமும் இப்போ தற்பொழுது என்னுடைய பணி வந்து மூத்த விஞ்ஞானி மற்றும் தலைவர் ஆகாஷ் பிளான்டேஷன். இது வந்து துபாயில் இருக்கக்கூடிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. நான் மூத்த விஞ்ஞானியாக இப்போ பணியாற்றிட்டு இருக்கேன். குறிப்பாக திசு வளர்ப்பில் தான் நான் இருக்கிறேன். அப்போ ஐயா கேட்டது மாதிரி திசு வளர்ப்பு அப்படிங்கிறது முதல்ல யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா 1902 இதில் வந்து ஹேபர் லேண்ட் அப்படின்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சது. இவரை தான் திசு வளர்ப்பின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெக்னாலஜி இந்த தொழில்நுட்பம் வந்து 100 வருஷத்தை கடந்து வந்துருச்சு. இன்னைக்கு சின்ன சின்ன விவசாயிகளை கூட இது சென்றடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு பெருமையான ஒரு விஷயம். எவ்வளவுதான் இயற்கை விவசாயம் இருந்தாலும் தொழில்நுட்பம் இல்லாமல் இன்னைக்கு நம்ம ஒவ்வொருவரும் வாழ்றது கொஞ்சம் கஷ்டமான நிலைமை தான். நம்மளுடைய தகவமைப்பையும் நம்ம அந்த தொழில்நுட்பத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிட்டு தான் இருக்கிறோம், நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ. இதில் இன்னொரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா, இந்த விவசாயிகள் இன்னைக்கு வந்து நிறைய விஷயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுலேயும் நிறைய புதுமையான விஷயங்களும் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இதில் முக்கியமாக சொல்லப்போனால் இன்னைக்கு நிறைய ஃபெர்டிலைசர் அதாவது உரங்களை வந்து நம்ம போட்டு தான் நிறைய பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இதனால நம்ம ஆயுட்காலங்களும் குறைஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக வளரக்கூடிய இந்த திசு வளர்ப்பின் மூலமாக வளரக்கூடிய இந்த தாவரத்திற்கின்றே நிறைய சிறப்பு பண்புகள் இருக்கிறது. அதுலேயும் குறிப்பாக குறுகிய காலத்திலே அதிக லாபம் பெறக்கூடிய தாவரத்தை நம்மளால உருவாக்க முடியும். அதே மாதிரி நோய் நொடி இல்லாத சீக்கிரமாக வந்து அந்த பூச்சி புழு இது எல்லாத்தையும் கட்டுக்குள்ள கொண்டு வர்ற அளவுக்கு இந்த தாவரத்தை வந்து அதுல உருவாக்க முடியும். இன்னும் சொல்ல போனா அதிகமான விளைச்சல் மகசூல் குறுகிய காலகட்டத்துல நம்மளால பெற முடியும். கல்லூரிகளிலும் பல்கலைக்கழகங்கள் ஆராய்ச்சி மையங்கள் ஆராய்ச்சி நிலையங்கள் இது போன்ற பல நிறுவனங்கள்ல வந்து இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. இதெல்லாம் மாணவர்கள் மத்தியில இன்னைக்கு ஒரு பெரிய வரவேற்பு பெற்றிருக்கிறது. ஏனென்றால் நம்ம படிக்கிற எல்லா படிப்புமே ஒரு முக்கியமான படிப்பு தான். அதுலயும் இது என்ன அப்படின்னா இன்னைக்கு நம்ம தினசரி உணவை வழங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதுலயுமே என்ன அப்படின்னா விவசாயிகள் இது எப்படி சென்றடைஞ்சிருக்குது, மாணவர்கள் இன்னைக்கு படிச்சுட்டு என்னைய மாதிரி நிறைய இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க, வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே என்ன அப்படின்னா ஒரு நாளைக்கு நிறைய 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 விவசாயத்தில் பயன்படக்கூடிய அந்த தாவரங்கள் எல்லாத்தையும் உற்பத்தி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இது எல்லாத்தையும் விவசாயிகளுக்கே கொண்டு போய் கொடுத்துறோம் நேரடியாக.
இப்ப நீங்க வந்து திசு வளர்ப்பு அதனுடைய முக்கியத்துவம் அது எப்படி மாணவர்களையும் விவசாயிகளையும் போய் சென்றடைந்திருக்கிறது அப்படிங்கறத பத்தி நீங்க சொன்னீங்க, அழகா ரொம்ப நல்லா சொன்னீங்க. இப்ப திசு வளர்ப்பு அப்படிங்கிற தொழில்நுட்பத்தினுடைய மைய கருப்பொருள் அது எப்படி வருது? இப்ப நான் கேள்விப்பட்ட வகையில என்னன்னா, ஒரு திசு வளர்ப்பு அப்படிங்கும் போது செடியினுடைய ஒரு இலை பகுதியை எடுத்து அதுல இருந்து நம்ம நிறைய செடிகளை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தொழில்நுட்பத்தினுடைய சாராம்சம் பத்தி விவசாயிகளும் பொதுமக்களும் தெரிஞ்சுக்கிற மாதிரி கொஞ்சம் எளிமையா சொல்லுங்களேன்.
ஒரு அருமையான ஒரு கேள்வி. திசு வளர்ப்பினுடைய ஒரு மைய கருத்து என்ன அப்படின்னா, எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா, ஒரு விதையிலிருந்து ஒரு செடியை மட்டும்தான் நம்மளால உற்பத்தி பண்ண முடியும். ஆனா இந்த திசு வளர்ப்புல மட்டும் ஐயா சொன்ன மாதிரி ஒரு தாவரத்தின் ஒரு பகுதி, அது எக்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, தாய் செடியிலிருந்து நம்ம ஒரு சின்ன ஒரு துண்டை எடுத்து அதுல இருந்து என்ன செய்யலாம் அப்படின்னா, பல்லாயிரக்கணக்கான தாவரங்களை நம்மளால உருவாக்க முடியும். இதுல இதே இது நம்ம பாரம்பரிய முறைப்படி பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு விதை ஒரு செடியை தான் கொடுக்கும். ஆனா நாம இங்க என்ன செய்யறோம் அப்படின்னா, ஒரு தாவரத்தின் ஒரு பகுதியிலிருந்து நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னா, அதிகப்படியான தாவரங்களை உருவாக்க முடியும், கன்றுகளை வந்து உற்பத்தி செய்ய முடியும், நாற்றுகளை உற்பத்தி செய்ய முடியும், அதுலயுமே நோய் நொடி இல்லாத அந்த நாற்றுகளை நம்மளால உருவாக்க முடியும் அப்படிங்கறத குறிப்பிடுது.
இப்ப வந்து மக்கள் தொகை வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் மக்கள் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. அப்போ உணவு தேவை இருக்கிறது, அது பற்றாக்குறை வராம நம்ம விவசாயிகள் அதிக அளவில் உற்பத்தி பண்ண வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. அதுக்கு வந்து திசு வளர்ப்பு முறை வந்து மிக சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நீங்களும் சொல்லியிருக்கீங்க, நாங்களும் அதை தான் நினைக்கிறோம். இந்த திசு வளர்ப்பு பண்றதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும், அதை எப்படி செய்யணும், இந்த தொழில்நுட்பத்தை ரொம்ப எளிமையாக இப்ப ஆரம்பத்துல இருந்து நீங்க வந்து அது இறுதியாக ஒரு முழு தாவரமாக எடுத்துக்கொண்டு போய் நம்ம வந்து தோட்டத்துல நட்டு வளர்க்கறது வரைக்கும் உள்ள அந்த முறைய வந்து நீங்க கொஞ்சம் சொன்னா நேயர்களுக்கு ரொம்ப பயனுடையதாக இருக்கும்.
நீங்க ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய மக்கள் தொகைக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் வந்து வேணும். ஒண்ணு என்ன அப்படின்னா உணவு, இரண்டாவது வந்து என்ன தண்ணீர், மூன்றாவது வந்து இன்னைக்கு நமக்கு தேவையானது மருந்து. இது மூன்றுமே தாவரங்களில் இருந்து மட்டும்தான் வருது. இதை நம்ம அதிகப்படியாக பெறணும் அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்தை நம்ம கண்டிப்பா கையாள வேண்டும். இந்த திசு வளர்ப்பின் மூலமாக அதிகப்படியான நாற்றுகளை உற்பத்தி பண்ற மாதிரி அதிகப்படியான மகசூலையும் லாபகரமாக எடுக்க முடியும். நாடு வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல இந்த உணவு பஞ்சம் அப்படிங்கிறது தீரணும் அப்படின்னா, அதுக்கு ஒரே தீர்வு இந்த திசு வளர்ப்பின் மூலமாக இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா பூர்த்தி செஞ்சுக்க முடியும். அதே மாதிரி இந்த திசு வளர்ப்பு ஆரம்பத்துல இருந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு தாவரத்திலிருந்து முதல்ல தாவரம் தாய் செடியை நம்ம செலக்ட் பண்ணணும். அது எப்படி, அந்த தாவரத்திலிருந்து நோய் நொடி இல்லாத ஒரு தாவரத்தை எடுத்து அந்த தாவரமும் என்ன அப்படின்னா பாக்குறதுக்கு ஹெல்த்தியா இருக்கணும், அந்த செடியிலிருந்து தான் நம்ம அந்த தாவரத்தினோட பகுதியை எடுத்து ஊடகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒண்ணு இருக்கு, அந்த ஊடகத்துலதான் நம்ம அதை வைக்கணும்.
அது ஊடகம்ங்கிறது வந்து ஊட்டச்சத்து நிறைந்த நீர், ஊட்டச்சத்து உள்ளது அப்படின்னு சொல்லலாமா?
கண்டிப்பா ஐயா. அதுல அந்த தாவரம் வளர்றதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையும் அதுல இருக்கணும். அதாவது மினரல்ஸ், நியூட்ரியன்ஸ், அதே மாதிரி நைட்ரஜன் கண்டென்ட், கார்பன், இது எல்லாமே அந்த ஊடகத்துல இருக்கணும். அதுல இருந்துதான் அது வளர்றதுக்கு தேவையான சத்து பொருளை தாண்டி அதை ஊக்குவிக்கக்கூடிய அந்த ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறதும் அங்க அதுல இருக்கணும். அந்த ஹார்மோன்ஸ் தான் என்ன செய்யும், அது முளைக்கிறதுக்கான அத்தனை விஷயத்தையும் தூண்டும். அதுக்கு அடுத்து அந்த ஒவ்வொரு செல்லும் ஒரு முழுமையான தாவரம். இப்போ ஒரு தாவரத்தின் ஒரு பகுதியில ஒரு 1000 செல்கள் இருந்தா அப்படின்னா அந்த 1000 செடிகளை நம்மளால உருவாக்க முடியும். அந்த வளரக்கூடிய தாவரங்கள் எல்லாமே அந்த ஊடகத்துல இருக்கக்கூடிய அந்த நுண்ணூட்ட சத்து எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இது வளர ஆரம்பிச்சிடும். இத அதுக்கு அடுத்த படியா என்ன செய்யலாம் அப்படின்னா, செடிகள் மட்டும்தான் வளரும், அதுக்கடுத்து நம்ம இந்த ஹார்மோன்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டாவது ஊடகத்துக்கு நம்ம மாத்தணும். அதுல என்ன அப்படின்னா அந்த தாவரத்தினுடைய ரூட்டிங், அதாவது வேர் பகுதி அதுல இருந்துதான் முளைக்க ஆரம்பிக்கும். அது முளைச்சி முடிச்ச பின்னாடிதான் நம்ம என்ன செய்வோம், பசுமை குடிலுக்கு கொண்டு வந்து அப்புறமா அதை வந்து நம்ம விவசாயிகளுக்கு விநியோகம் பண்றோம்.
இப்ப வந்து நீங்க அழகா சொன்னீங்க, இதை வளர வைக்கிறதுக்கான முறைகள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அதை சொன்னீங்க. இப்ப இதை வந்து ஒரு விவசாயி அல்லது ஒரு தொழில் முனைவோர், ஒரு படித்து முடித்தவர்களோ அல்லது சுய உதவிக்குழு பெண்களோ இதை வந்து ஒரு திட்டமாக பயிற்சி பெற்று இதை வந்து அவங்க செய்யணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வீட்டிலேயே ஒரு அறையை எடுத்து பண்ணுறாங்க. அப்படின்னா இதை வந்து இந்த வெப்பநிலை, அதனுடைய பாதுகாப்பு, அதையெல்லாம் எப்படி பண்ணணும், அவங்க செஞ்சிக்க முடியுமா?
கண்டிப்பாக செய்யலாம். இதில் ரொம்ப லாபகரமான இது தொழிலும் கூட. இன்னைக்கு நம்ம தோட்டத்துல நம்ம ஒரு நாற்று விடணும் அப்படின்னு பண்ணா கூட அதுல நிறைய பூச்சிகள் தொல்லை அது எல்லாமே இருக்கும். இன்னைக்கு இது சுய தொழில் பெண்களே இதை எடுக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கீங்க. இதுல இருந்து நம்ம நல்ல தரமான நாற்றுகளை உற்பத்தி செஞ்சு நம்ம விலைக்கு நல்ல விலைக்கே நாம உற்பத்தி பண்ணி நம்ம விற்கலாம். இது ஒரு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். இதை வீட்டுல செய்யணும் அப்படின்னா அறையில வந்து எந்த ஃப்ரீ ஃப்ரம் மைக்ரோ ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க,
நுண்ணுயிரிகள்
இல்லாத ஒரு அறையில தான் இதை நம்ம செய்ய முடியும். அதே மாதிரி அங்க லாமினார் ஏர்ஃப்ளோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே ஒரு அந்த மிஷின் மட்டும் நம்ம வாங்கணும், இயந்திரத்தை மட்டும் வாங்கிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எளிய வகையில அதை நம்ம செய்ய முடியும். தரமான நாற்று உற்பத்திக்கு தேவையான அந்த நுண்ணூட்ட சத்துக்களும் ஹார்மோன்களும் இருந்தாலே போகும். சுய உதவிக்குழு பெண்களா இருக்கட்டும் இல்ல தொழில் முனைவோர்களா இருக்கட்டும், எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னா இதை அழகா செஞ்சு ஒரு நல்ல பயன் பெறலாம்.
இப்ப பொதுவாகவே படித்தவங்க, இன்னும் சொல்ல போனா உயிர் தொழில்நுட்பம் பயோடெக்னாலஜி படித்த மாணவர்கள் கூட வெளியில வந்து வேற வேற இடங்கள்ல வேலை கேட்கறாங்க, அல்லது ஒரு சுய உதவி குழுல இருக்கிற பெண்கள் வந்து தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த தொழில்களை தான் தேர்வு பண்றாங்க. இதுல அவங்களுக்கு முழுமையாக ஒரு விழிப்புணர்வு இல்லை. ஒரு விவசாயியோ அல்லது சுய உதவி குழு பெண்களோ அல்லது நம்ம மாணவர்களோ இதை சரளமா இன்னும் வந்து நம்ம மாநிலத்தை பொறுத்த அளவுல தமிழ்நாட்டுல இதை வந்து பண்றதா நம்ம கேள்விப்படலை. இப்ப திசு வளர்ப்பு இந்த மாவட்டத்துல இங்கெங்கெல்லாம் இருக்கு, இவங்கெல்லாம் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்படலை. ஆனா பெரிய பெரிய கம்பெனிகள் தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இந்த அருமையான தொழில்நுட்பம் வந்து இவங்களுக்கு ஏன் கிடைக்கல, இல்ல ஏன் இவங்க செய்யல, அதுக்கு என்ன காரணம், இதுக்கு ஏதாவது டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கா?
டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, முதல்ல இவங்க மத்தியில ஒரு விழிப்புணர்வு இன்னும் நல்லதா, அது மட்டும்தான். மாணவர்கள் மத்தியில ஒரு விழிப்புணர்வும் தன்னம்பிக்கையும் இருந்தால் மட்டுமே போதும். இது குறுகிய முதலீடுல அதிகமான லாபம் தரக்கூடிய ஒரு தொழில். அதே மாதிரி ஒரு தொழில் முனைவோர் இந்த தொழிலை எடுத்து பண்ணினாங்க அப்படின்னா அவங்க இன்னும் நிறைய படித்த இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம். இவங்க முக்கியமா தேவை வந்து விழிப்புணர்வு மட்டும்தான். இப்போ ஒசூர்ல பண்றாங்க, இந்தியாலே பாத்தீங்க அப்படின்னா நார்த் இந்தியன்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கிறாங்க,
வட மாநிலத்தவர்கள்
மாநிலத்துல நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. தமிழகத்துல இதை பொறுத்த மட்டும் மிகவும் கம்மியான ஒரு சில நிறுவனங்கள் மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கு. இந்த ஒரு நல்ல ஒரு விழிப்புணர்வு இருந்தாலே போதும் மாணவர்கள் மத்தியில.
திசு வளர்ப்பு மற்ற நாடுகளை நம்ம வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்தியாவில அதனுடைய நிலைமை எப்படி இருக்கு? முன்னாடி இருந்ததுக்கு இப்ப வந்து 10 வருடங்கள்ல இது இவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்குது இந்த தொழில்நுட்பத்துல அப்படின்னு ஏதாவது நீங்க சொல்ல முடியுமா?
தொழில்நுட்பத்தை பொறுத்த மட்டும் இந்த திசு வளர்ப்புல முக்கியமா புதிய புதிய தாவரங்களை நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ எடுத்துக்காட்டா சொல்ல போனோம் அப்படின்னா, நம்ம முன்னாடி ரோஜா பூவெல்லாம் ஒரே கலர்ல தான் பாத்திருப்போம், இல்லைன்னா ரெண்டு கலர்ல பாத்திருப்போம். இன்னைக்கு எல்லா கலர்ல எல்லா நிறங்களிலையும் நம்ம வந்து மலர்களை வந்து பார்க்கலாம். இதுக்கு காரணம் இந்த தொழில்நுட்பம் தான். அதே மாதிரி நோயே தாக்காத ஒரு செடியை வந்து நம்ம இதுல உற்பத்தி பண்ணலாம். இது மாதிரி இதுல நிறைய நிறைய அட்வான்டேஜஸ் அப்படிங்கறது வந்து இதுல இருக்குது.
மருந்துகள் கூட எடுக்கலாம்னு சொல்றாங்களே, இதுல இருந்து
மருந்துகளும் எடுக்கலாம். அதுலயுமே ஒரு நல்ல மருந்து அப்படின்னா அத வந்து நம்ம ஒரு செடியில ஒரு மருந்து இருக்கு அப்படின்னா அந்த செடியோட நம்மளால புடுங்க முடியாது. ஆனா சுய வளர்ப்பின் மூலமாக அந்த எந்த மருந்து வேணுமோ அந்த மருந்து மட்டும் அதிகப்படியா நம்மளால உற்பத்தி பண்ண முடியுது. நீங்க கேட்ட ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, தமிழகத்தை பொறுத்த மட்டும் இல்ல 10 வருடங்களுக்கு முன்னாடி நம்ம கிட்ட ஒரு விழிப்புணர்வு கிடையாது. ஆனா திசுவளர்ப்பினுடைய வளர்ச்சி வந்து இந்த 10 வருடங்கள்ல தமிழகத்துல அதிகமாவே வந்திருக்குது. அதே மாதிரி இந்தியாவிலயும் அதிகமா இருக்குது. மற்ற நாடுகளை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது நாம இன்னும் கம்மியா தான் இருக்கிறோம். அவங்க எல்லாருமே இன்னும் முன்னேறி தான் போய்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம வந்து இப்போ ஃபாலோ பண்ற மாதிரிதான் இருக்கு. நம்மளால என்ன செய்ய முடியும், இன்னும் நம்ம வளர்ச்சி அடையணும். மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் தொழில் முனைவர்கள் மத்தியிலையும் நமக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு இதுல வரணும் அப்படின்னாதான் நம்ம இதுல வெற்றி அடைய முடியும்.
ஆமா, இப்ப குறைந்த முதலீடு அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப வந்து வீட்டுல வந்து ஒரு படித்த பட்டதாரி இளைஞரோ அல்லது இளைஞரோ வந்து அவங்க இருக்காங்க. அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு கடன் உதவி வாங்கி ஒரு வீட்டில் ஒரு சின்ன அறையில் அவங்க வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்க ஆரம்பத்தில் என்னென்ன தாவரங்களை வளர்க்க முடியும், அவங்க எவ்வளவு ஒரு முதலீடு இருந்தால் அவங்க வந்து இதை செய்ய முடியும், குறைந்த பட்சத்தில் ஒரு நடுத்தரமான ஒரு குடும்பத்தில் அல்லது வறுமையிலிருந்து அடுத்து மேல்நோக்கி வரக்கூடிய ஒரு குடும்பத்தில் உள்ளவங்க இதை செய்யும்போது தான், இதை செஞ்சு அவங்க வாழ்க்கையில் வெற்றி பெறும்போது தான் ஒரு தொழில்நுட்பம் வந்து வெற்றி பெறுது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க, ஆலோசனை எவ்வளவு தேவைப்படும், என்ன பண்ணணும் அவங்க?
இதில் வந்து தாவரங்களை நம்ம எப்படி இதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, எதெல்லாம் வந்து இன்னைக்கு அதிகப்படியாக தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கணும். மார்க்கெட்டில் மும்பையில் அதிகமாக எதெல்லாம் வாண்டட் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அதை பொறுத்து தான் நம்மளால என்ன செய்ய முடியும்னா தாவரங்களை செலக்ட் பண்ணணும். முக்கியமா இன்னைக்கு வாழை பயிரெல்லாம் இன்னைக்கு ஒரு வாழையெல்லாம் மலை வாழையெல்லாம் வந்து 15 ரூபாயிலிருந்து 20 ரூபாய் ஒரு பழம். வாழை உற்பத்தி நம்ம நல்லாவே பண்ணலாம் திசு வளர்ப்புல. அதே மாதிரி கத்திரி, தக்காளி, வெங்காயம் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நிறைய இது அது ஹைட்ரோபோனிக்ஸ் எல்லாம் போயிட்டோம் அப்படின்னா, ஹைட்ரோபோனிக்ஸ்னு ஒரு தொழில்நுட்பம் இது சார்ந்தே இருக்குது. அதுல எல்லாம் வெங்காயம் வந்து ஒரு கிலோ 300 ல் இருந்து 400 ரூபாய்ல நம்ம பாத்துருக்கிறோம். அதுலயும் நம்ம உள்ள போயிட்டோம் அப்படின்னா அதுலயும் வெற்றி அடையலாம்.
உருளைக்கிழங்கு எல்லாம் பண்ணலாங்கிறாங்களே, உருளைக்கிழங்கு அதெல்லாம்
பண்ணலாங்கிறாங்க, நாற்றுகளும் நம்ம இதுல பண்ணி கொடுக்கலாம். அதுலயும் இன்னும் என்ன அப்படின்னா, அழிந்து போன தாவரங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு தமிழக அரசு, இந்திய அரசு எல்லாருமே ரொம்ப உழைப்போடையும் முயற்சியிலையும் இருக்கிறாங்க. இத ஒரு நோக்கமா எடுத்துக்கிட்டு அது மாதிரி தாவரங்களையும் நாம வந்து அதோட இனத்தை வந்து விருத்தி பண்ணலாம்.
அதான் நல்ல மருந்து செடிகள் நிறைய, மருத்துவ தாவரங்கள், மூலிகைகள்லாம் அழிந்து போற நிலையில இருக்குது, அதை காப்பாத்திட்டோம்னா அதை சரளமாக விவசாயிகள் வந்து தங்களுடைய நிலத்துல வந்து வளர வைக்க முடியும். இன்னொன்னு சொல்றாங்களே, இது வந்து வறட்சியை தாங்கும், அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி நோயை தாங்கி வளரும். ஒரு தடவை உற்பத்தி பண்ணிட்டாங்கன்னா அந்த தாவரம் வெளியில வந்துருச்சுனாலே அது வந்து ஒரு நல்ல ஒரு மகசூலையும் வருமானத்தையும் கொடுக்கும்னு சொல்றாங்க.
இதை வளர்க்கறதுக்கு நம்ம என்ன அப்படின்னா, குறுகிய முதலீடு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இந்த குறுகிய முதலீடு அப்படின்னா அதிகபட்சம் 30,000 ல் இருந்து 50,000 இருந்தால் நல்லாவே நம்ம பண்ணலாம். அதுலயுமே என்ன அப்படின்னா, முதல்ல ஸ்டார்ட் அப் அப்படின்னு முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 25,000 ல் இருந்து 30,000 இருந்தாலே போதும்.
இந்த மாதிரி குறைந்த முதலீடு அப்படின்னா எல்லாரும் முன்னுக்கு வருவாங்க. இப்போ நீங்கள் சொன்னதன் மூலமாக நல்ல ஒரு விழிப்புணர்வு வந்து நேர்கள் மூலமாக நம்ம மக்களுக்கு கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த படிப்பு திசு வளர்ப்பை பற்றி ஒருத்தர் வந்து படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, அதில் வந்து நிறைய தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கான படிப்பு எங்கெங்கெல்லாம் இருக்குது, அல்லது குறைந்த கால அளவில் பயிற்சிகள் எங்கெங்கெல்லாம் கொடுக்கப்படுது?
பயிற்சிகள் அப்படிங்கிறது நம்ம விவசாய பல்கலைக்கழகம் அங்கெல்லாம் பயிற்சி கொடுக்குறாங்க. அங்கே அதுக்குன்னு ஒரு உயிர் தொழில்நுட்பவியல் துறை இருக்குது. அதே மாதிரி நம்ம வேளாண் பல்கலைக்கழகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா முழுவதுமே இருக்குது. அவங்க அதிகப்படியாகவே பண்ணுறாங்க. அதே மாதிரி நமக்கு தேவையான காய்கறி சாகுபடி, நெல் உற்பத்தி, இது எல்லாமே திசு வளர்ப்பின் மூலமாக ரொம்ப மிக சிறப்பாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. வேளாண் பல்கலைக்கழகத்தை நாடுனாலே நம்ம ஒரு சுய ஒரு தொழில் முனைவோராக மாறிடலாம்.
விரிவாக்க கல்வி மையம்னு கூட அங்க செயல்படுதுன்னு சொன்னாங்க. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்துல விரிவாக்க கல்வி விவசாயிகளுக்குன்னே பயிற்சி கொடுக்கறது இருக்கிறாங்க.
கல்லூரிகளிலும் இப்ப நிறைய பயிற்சி கொடுக்கறாங்க. பல்கலைக்கழகங்களிலும் தொடர்பான ஆராய்ச்சி போய்கிட்டு தான் இருக்குது. எல்லா பல்கலைக்கழகத்திலயும் தொழில்நுட்பம் அப்படிங்கிற ஒரு படிப்பும் போய்கிட்டு இருக்கு. நம்ம எங்க போய் அணுகினாலும் இதுக்கான அந்த ட்ரைனிங் எடுத்துக்க முடியும். இல்லை அந்த அதுதான் படிக்கணும் அப்படின்னா உயிர் தொழில்நுட்பத்தை நம்ம எல்லா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பல்கலைக்கழகத்திலையும் போய் சேரலாம். கல்லூரிகளிலையும் நிறைய கல்லூரிகள் இன்னைக்கு வந்து சிறப்பாகவே பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க.
இப்போ இதை படிக்கிறவங்களுக்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு? இப்போ நம்ம முதல் கட்டத்தில் பார்த்தோம், குறைந்த அளவு படித்தவங்க கூட இதை குறைந்த முதலீட்டில் வீட்டிலேயே பண்ண முடியும், அவங்களுடைய வாழ்க்கையை நிலைநிறுத்திக்க முடியும். இதை நான் வந்து முறையாக பட்டப்படிப்பு, பட்ட மேற்படிப்பு படித்துட்டு போறேன் அப்படின்னா அதற்கான வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்கு?
இதற்கான வேலை வாய்ப்பு இன்னைக்கு அதிகமாவே இருக்குது. அதாவது அரசு தரப்புல வந்து ஒரு அளவுக்கு இருந்தாலும் நாம நீங்க சொன்ன மாதிரி தொழில் முனைவராக மாறலாம். அதே மாதிரி இன்னைக்கு என்ன அப்படின்னா நிறைய கார்டன்ஸ், பொட்டானிக்கல் கார்டன்ஸ், அதே மாதிரி நர்சரி, இந்த மாதிரி இடத்துல எல்லாமே இன்னைக்கு வந்து ஒரு இது மாதிரி ஹார்டிகல்ச்சரிஸ்ட் போடுறாங்க. அதே மாதிரி டிஷ்யூ கல்ச்சரிஸ்ட் போடுறாங்க. நம்ம ஊட்டியில இருக்கக்கூடிய தாவரவியல் பூங்காலேயே பெரிய அளவுல இந்த உயிர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி திசு வளர்ப்பு முறைய நிறைய தாவரங்களை உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிறாங்க.
அப்ப
இது மாதிரி இடங்கள் எல்லாத்துலயும்
வேலை வாய்ப்பு பெற முடியும்,
பெற முடியும்.
வெளிநாடுகள்ல எப்படி இருக்கு இந்த தொழில்நுட்பத்தை? நான் படிச்சிருக்கேன், வெளிநாட்டுல போய் ஏதாவது வேலை பார்க்கணும் அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் இருக்கா?
அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இன்னைக்கு நாம வந்து ஒவ்வொரு நாளும் புது புது நோய்களை நம்ம வந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். ஒவ்வொரு நோய்க்கும் மருந்து தாவரத்துல கண்டிப்பா இருக்குது. இந்தியாவிலையும் இதை பத்தி ஆராய்ச்சி அதிகமாவே போய்கிட்டு இருக்கு. தாவரத்திலிருந்து மருந்து அதிகப்படியா உற்பத்தி பண்றது வெளிநாடுகளிலும் சரி இந்தியாவிலும் சரி, இந்த நோய்க்கான ஒரு நல்ல தீர்வை வந்து தாவரத்தின் மூலமாக பெற வேண்டும் அப்படின்னா இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தணும். திசு வளர்ப்ப இதற்கான ஆராய்ச்சி வெளிநாடுகளில் அதிகப்படியாக போய்கிட்டு இருக்கு. இன்றைய காலகட்டத்தில் எல்லா ஆராய்ச்சி பல்கலைக்கழகங்கள்லையும் இது நல்லாவே போயிட்டு இருக்கு.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாரம்பரியமாக விவசாயம் செய்து கொண்டு வரும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் நம்ம வந்து மகசூல் எடுக்க முடிகிறது, அதுலேயும் நோய் நொடி வந்துடுது. விவசாயி கடன் கஷ்டப்பட்டு அதை சரி செய்து அதில் இருந்து மகசூல் பெற்று அதை விற்பனைக்கு கொண்டு வந்து பண்ணுறதுக்குள்ள ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். உழைச்ச உழவனுக்கு கூட அந்த வந்து கையில் போதுமான அளவுக்கு காசு கிடைக்காது அப்படின்னு சொல்கிற காலகட்டமாக தான் இருக்குது. அந்த வகையில் விவசாயிகளுக்கு இந்த திசு வளர்ப்பு தொழில்நுட்பம் வந்து சரளமாக போய் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற நோக்கம் வந்து புதுகை பண்பலைக்கு உண்டு. அதில் தான் உங்களை போன்ற தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய ஆலோசனையை நாங்கள் கேட்குறோம். இப்போ நீங்கள் விவசாயிகளுக்கும் நம்ம மாணவர்களுக்கும் சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் இந்த திசு வளர்ப்பு முறையை பற்றிய ஒரு மேம்பட்ட தகவல் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இதை வச்சு அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை வந்து எப்படி ஒரு கருத்தாக அவங்க முன்னாடி வைக்கிறீங்க?
நல்ல ஒரு கேள்வி. இந்த விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா இது நீங்க சொன்ன மாதிரி பாரம்பரியத்தை பயன்படுத்தும் போது அதுல நமக்கு நிறைய நஷ்டங்களையும் பார்த்துருப்பாங்க, இழப்புகளையும் பார்த்துருப்பாங்க. இதே தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் போது நமக்கு ஏட்டிப்பு லாபத்தை நம்ம பார்க்கலாம். இதுல மாணவர்களா இருக்கட்டும், இல்ல சுய உதவி குழுவா இருக்கட்டும், இல்ல தொழில் முனைவோர்களா இருக்கட்டும், இல்ல படித்த இளைஞர்களா இருக்கட்டும், எல்லாருக்கும் நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா இதற்கான விழிப்புணர்வை புதுகை பண்பலை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். அது இந்த நிகழ்ச்சி மூலம் போகும் அப்படின்னு நானும் நினைக்கிறேன். இதற்கான ஒரு விழிப்புணர்வு வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பா நம்மளால செய்ய முடியும். நிறைய ஆராய்ச்சி நிலையங்கள், திசு வளர்ப்பு ஆய்வகங்கள் அவங்கள்ட்ட போய் இந்த தொழில்நுட்பத்தை கத்துக்கிட்டு இவங்க நல்ல தரமான நாற்று எல்லாத்தையும் உற்பத்தி பண்ணி கொடுக்கலாம், புதிய ரக தாவரங்களை உருவாக்கி அதுலேயும் முன்னேறலாம், இதையும் தாண்டி நல்ல மருந்துகளை உருவாக்கலாம், அதே மாதிரி மகசூலை பெருக்கலாம் இதன் மூலமாக. இது எல்லாருக்கும் மனசுல ஆழமா பதிஞ்சாலே போதும்.
நீங்க திசு வளர்ப்புல முன்னோடி இத வந்து வகுப்பா எடுத்திருக்கீங்க, அதுல வந்து உங்களுக்கு நிறைந்த அனுபவம் இருக்கு. உங்க வாழ்க்கையில திசு வளர்ப்பு ஆய்வின் மூலமாக அல்லது அது சார்ந்து நீங்க இயங்கும் போது கிடைத்த பெற்ற அனுபவத்தை மிக சுருக்கமாக நம்ம நேயர்களோட பகிர்ந்துக்குங்க.
கண்டிப்பாக. இதுல என்ன அப்படின்னா எனக்கு திசு வளர்ப்பு நான் வந்து 2001ல் இருந்து இப்போ வரைக்கும் 2022 வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். கிட்டத்தட்ட 22 வருட அனுபவம் எனக்கு இந்த திசு வளர்ப்புல.
மகிழ்ச்சி.
இதுல என்ன எனக்கு கிடைத்த அனுபவம் இதுல நிறைய நிறைய இருக்கு. அதுல குறிப்பா ஒன்னு சொல்லணும் அப்படின்னா லங் கேன்சர், எல்லாருக்கும்
நுரையீரல் புற்றுநோய்க்கு
நான் மேங்குரோவ் காடுகள்ல இருந்து நிறைய மருந்துகளை எடுத்து அதை உற்பத்தி
பண்ணினேன். அலையாத்தி காடுகள்னு சொல்லுவாங்க,
அலையாத்தி காடுகள்ல இருந்து அதுல நான் குறிப்பா 11 மருந்து வந்து எடுத்தேன். அதுல வந்து இந்த நுரையீரல் புற்றுநோய்க்குன்னே நான் கண்டுபிடிச்ச இந்த மருந்துகள்ல வந்து ஒரே ஒரு மருந்து வெற்றிகரமா வந்து அமைஞ்சது. அதுலயுமே அதுக்கு இந்த திசு வளர்ப்புக்கு நான் என்னைக்குமே இந்த தொழில்நுட்பத்துக்கு கடமைப்பட்டிருக்கிறேன்.
திசு வளர்ப்பின் மூலமாக அலையாத்தி காடுகளினுடைய தாவரங்கள்ல இருந்து நீங்க அதை எடுத்துக்கிட்டீங்க?
எடுத்திருக்கேன்.
அந்த தாவரங்கள்ல அதை பிரித்து எடுத்திருக்கீங்க? அது தாவரத்தினுடைய வேர் மூலப்பொருளா எடுத்துக்கிட்டீங்களா, இலையா, எப்படி ஏதாவது சொல்ல முடியும்?
இலையிலிருந்து நான் எடுத்து ஊடகத்தை பயன்படுத்தி அதிகப்படியான மருந்து நான் உற்பத்தி பண்ணினேன், உற்பத்தி பண்ணி ஆராய்ச்சியும் பண்ணிட்டேன்.
இதனால அந்த தாவரங்களை வந்து முழுமையாக அழித்து மருந்துகள் தயார் செய்யப்படுறதுங்கிறது தவிர்க்கப்படுது.
அந்த ஆராய்ச்சிக்காக எனக்கு பெரிதும் உறுதுணையா இருந்த என்னோட பேராசிரியர் முனைவர் கதிரேசன் அவர்களுக்கும் முனைவர் நெல்சன் அவர்களுக்கும் நான் இந்த நேரத்துல நான் அவங்கள நினைவுகள விரும்புகிறேன்.
மிக சிறப்பா சொன்னீங்க. திசு வளர்ப்பு வந்து இன்னைக்கு ரொம்ப முக்கியமான தேவையான ஒரு தொழில்நுட்பமாக இருக்குது. ரெண்டு துறையில இருக்கு, ஒன்று விவசாய துறையிலும் இருக்கு, இன்னொன்று அதன் மூலமாக பொருளாதார துறையும் மக்களுடைய வாழ்வியலும் வந்து ஒரு மேம்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனுடைய தொழில்நுட்பம், அதனுடைய பங்களிப்பு, விழிப்புணர்வு எந்த அளவுக்கு தேவை, கல்வி வந்து தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் வெளிநாடுகள்லையும் எப்படி நடப்புல இருக்கு அப்படிங்கறதெல்லாம் மிக சிறப்பா சொன்னீங்க. உங்களுடைய நேரத்தை வந்து எங்களுடைய புதுகை பண்பலை நேயர்களோட நீங்கள் செலவிட்டமைக்காக, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக புதுகை பண்பலையின் சார்பில் எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் உங்களுடைய பணி சிறக்க எங்கள் நிலையத்தின் சார்பிலும் நேயர்களின் சார்பிலும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா.
புதுகை பண்பலை இந்த விழிப்புணர்வை மக்களுக்கு ஏற்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு அமைத்து கொடுத்தமைக்கு புதுகை பண்பலைக்கு எனது சார்பாகவும், நான் பணிபுரிகின்ற இந்த ஆகாஷ் பிளான்டேஷன் துபாய் நிறுவனத்தின் சார்பாகவும் நான் நன்றி கூறுவதோடு எங்களுடைய சேர்மன் திரு ராமசுப்ரமணியன் அவர்களுக்கும் இந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
இதுவரை திசு வளர்ப்பு முறைகளும் பயன்களும் என்ற தலைப்பில் உரையாற்றிய முனைவர் சி ரவீந்தர் சிங் அவர்களுக்கு புதுகை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உடன் உரையாடியவர் புதுகை பண்பலை நிலை இயக்குனர் திரு எஸ் விஜயகுமார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை பற்றிய கருத்துக்களை அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6380077950. மீண்டும் தெரிவிக்கப்படுகிறது, 6380077950 என்ற எண்ணிலும் புதுகை எஃப்எம் 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.